வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உந்து சக்தியாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் இதுவரை 22,800 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதலமைச்சரின் பெயர் இடம்பெறக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்தின் தலைவர் திரு தமிழ்வாணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய பாராட்டே கோண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உந்து சக்தியாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தன்பாத் ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மனிதவள ஆற்றலே நாட்டின் வலிமை என்றும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் இதுவரை 22,800 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இவற்றில் 9 திட்டங்கள் புதிய வழித்தடங்களுக்கானது என்று கூறினார். 3 அகல ரயில் பாதை திட்டங்கள் என்றும் எஞ்சிய 3 இரட்டை வழித்தடங்கள் அமைக்கும் பணிகள் என்றும் அவர் தெரிவித்தார். 1,700 கிலோமீட்டர் தொலைவுக்கான இப்பணிகளில் இதுவரை 565 கிலோமீட்டர் தொலைவிலான பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற திட்டமிட்டே எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்காமல் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் அவை நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக அவர் கூறினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் கண்ணியத்தை காக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் செயல்பட வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை இயற்ற மத்திய மாநில அரசுகளிடம் பரிந்துரைக்கப்படும் என்று ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்தின் தலைவர் திரு தமிழ்வாணன் கூறியுள்ளார். நெல்லையில் மென்பொறியாளர் கவின் கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
ஒரு துயரமான ஒரு சம்பவம், இது ஒரு ஜாதிய பிரச்சனை இல்ல, ஒரு சமூக பிரச்சனை. ஆணவ கொலைகள் மனித சமுதாயத்துக்கு எதிரானது. கேள்விப்பட்ட உடனே எல்லாருக்குமே அது ஒரு பதட்டமா தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப வேதனைக்குரியது. போலீஸ் ஆபீசர்ஸ் ரெவன்யூ ஆபீசர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க முறைப்படிதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் திருப்தி அளிக்குது எங்களுக்கு. அவங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யறாங்க. சமூக நீதி காக்கப்படணும், ஆக தப்பு செய்யறவங்க தண்டிக்கப்படணும், அப்பாவி மக்கள் நிரபராதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கணும், இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் அவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே சஜஷன் கொடுக்க போறோம். சென்ட்ரல் ஆக்ட்ங்கிற வகையில இந்த ஆணவ கொலையை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அந்த சட்டங்கள்ல என்னென்ன லூப் ஹோல்ஸ் நம்ம அடைக்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் நாங்க சஜஸ்ட் பண்ண போறோம்.
தமிழக அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதலமைச்சரின் பெயர் இடம்பெறக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா நீதிபதி சுந்தர்மோகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கட்சித் தலைவர்களின் புகைப்படத்தையோ முன்னாள் முதலமைச்சர் புகைப்படத்தையோ பயன்படுத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் வேளாண் மேம்பாட்டு திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அஇஅதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றால் திமுக அரசால் கைவிடப்பட்ட தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2023 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வரும் செய்தியாளர் சந்திப்பில் விருது குறித்த விவரங்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழில் சிறந்த திரைக்கதைக்கான விருது ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கிய பார்க்கிங் திரைப்படத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடலுக்கான சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வாத்தி திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த துணை நடிகருக்கான விருதுக்கு எம் எஸ் பாஸ்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 7ஆம் தேதி தொடங்குகிறது. மனுக்களை தாக்கல் செய்ய 21ஆம் தேதி கடைசி நாளாகும். அதற்கு மறுநாள் மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மனுக்களை விலக்கிக் கொள்ள 25ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பொய்யான குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திரு ராகுல்காந்திக்கு பலமுறை வாய்ப்பளித்தும் அதனை பயன்படுத்த அவர் தவறிவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது தேர்தல் ஆணையத்தின் அலுவலர்களை மிரட்டும் அளவிற்கு திரு ராகுல்காந்தி செயல்படுவது ஏற்புடையதல்ல என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஒரு வார காலத்திற்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஒரு வார காலத்திற்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை கடலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை 2ஆம் தேதி அன்று தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது.
மாவட்ட செய்திகள். திருச்சியில் உள்ள அரசு பள்ளியில் மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கான இலவச ஆன்மீக சுற்றுலா பயணத்தை அறநிலையத்துறை உதவி ஆணையர் திரு தங்கம் பகவதி அம்மன் கோவிலில் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் 90 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிநவீன தானியங்கி பால் பதன ஆலையின் கட்டுமானப் பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் 3 மாத கால தூய்மை பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கன அடியாக குறைந்ததை அடுத்து 5 நாட்களுக்கு பிறகு பரிசல் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பாரா டேக்வோண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 41 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சஜு தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 47 கிலோ எடைப்பிரிவில் லக்ஷ்மியும் 65 கிலோ எடைப்பிரிவில் லின்சியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் தொடக்க சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமன் குமாரி வெற்றி பெற்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் சீன தைப்பேயின் மெங் சின் செங்கை வென்றார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்ய சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 18-21, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ ஸ்வான் சென்னை வென்றார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதின் ராகவேந்தர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-14 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஈஷான் நியாகை வென்றார். இந்திய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக காலித் ஜமில் நியமிக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 224 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உந்து சக்தியாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் இதுவரை 22,800 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதலமைச்சரின் பெயர் இடம்பெறக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியினர் நல ஆணையத்தின் தலைவர் திரு தமிழ்வாணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய பாரா டேக்வோண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.